ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு ஆலவாய் திருப்பதிகம் வேத வேள்வியை. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் உழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்முதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழித்திரு நாவலூர் ஒன்றொன்றர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். போன முறை பார்த்தப்போ திருஞான சம்பந்தர் மடத்தில் சமணர்கள்லாம் தீ வைத்து விட்டார்கள், அதை தொண்டர்கள்லாம் அணைச்சிட்டு அப்புறம் சமணர்கள் தீ வைத்தார்கள்னு தெரிஞ்சுட்டு சம்பந்தர்கிட்ட சொல்லி அப்புறம் சம்பந்தர் சிவனடியார்களுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணலாம், அவச்சாரம் பண்ணலாமா அப்படின்னு சிவருமான வேண்டி செய்யனே திரு ஆலவாய் அப்படிங்கிற பதிகம் பாடினார். அந்த பதிகத்தில் சிவருமானே எங்களெல்லாம் எங்களுக்கு அபயம் கொடுத்தருள், இந்த சமணர்கள் இங்கே முட்டிய தீயானது பாண்டியனுக்கு போய் சேரட்டும் மெதுவா அப்படின்ட்டு. உடனே பாண்டிய மன்னனுக்கு ஜுரம் வந்துடுது, அந்த கூன் பாண்டியனுக்கு ஜுரம் வந்துடுறது, பெரிய ரொம்ப அதிகமான ஜுரம். அப்போ அந்த வைத்தியர்கள் சமண குருமார்கள் அவெல்லாம் தங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் தந்திரங்கள் மருந்துகள் எல்லாத்தையும் உபயோகிச்சு பார்க்குறா, அந்த ஜுரம் குறையிறதா தெரியல. அப்போது மங்கையர்க்கரசியாரும் குலச்சரியாரும் அந்த ராஜாக்கிட்ட வந்து இது மாதிரி இந்த சமணர்கள்லாம் செய்த இந்த தீய செயல்னால்தான் அதோட விளைவு தான் இது, அதோட பலன் இது. ஒருவேளை சம்பந்தர் இங்கே வந்தார்னா அவரோட பார்வைப்பட்டாக்க அவரோட அருள்னால் உங்களுக்கு ஜுரம் குணமாகலாம் அப்படின்னு அவ சொல்கிறா. அப்போ அந்த ராஜா யோசிக்கிறான், எப்பவுமே நமக்கு ஒரு தீரா வியாதி ஒன்று வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணால் அது போகும் அப்படின்னு நம்ம இது பண்ணுவோம். அதனால் அப்போ அவன் யோசிக்கிறான், அவன் அதுவும் இவ சொல்கிறதும் ஒரு சரியாக தான் இருக்கும் போல் இருக்கே, இந்த சமணர்கள் செய்த பாவ செயல்னால தான் நமக்கு இந்த பலன் கிடச்சிருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு, ஆமாம் சம்பந்தர் வந்தாக்க அவர் வந்து இந்த ஜுரத்தை தீத்தாக்க நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான். உடனே அவன் அவன் ரெண்டு பேர்ட்டையும் சொல்கிறான், குலச்சரியார்கிட்ட பார்த்து சொல்கிறான், மங்கையர்க்கரசி ஆகிட்டும் குலச்சரியார்கிட்டையும், சரி நீங்கள் போய் அவரை இங்கே வரவழைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறான். உடனே அவர் ரெண்டு பேரும் சம்பந்தரை போய் அவரோட தங்கியிருக்கிற மடத்தில் போய் சந்திக்கிறார். சந்தித்து இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது, இது மாதிரி ராஜாவுக்கு ரொம்ப ஜுரம் வந்துடுத்து, சமணர்களால் ஒன்றும் பண்ண முடில, நீங்கள் வந்து அந்த சமணர்களை வென்று இந்த ராஜாவுக்கு ஜுரத்தை போக்கி அருள் புரியணும் அப்படிங்கிறார். அப்போது சம்பந்தர் கவலைப்படாதீங்கோ, இறைவனோட எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த மதுரையில் இருக்கிற சொக்கநாதரையும் மீனாட்சியையும் போய் தரிசனம் பண்ணி சுவாமிகிட்ட இது மாதிரி உங்களுடைய திருவுள்ளம் என்ன, திருவுள்ளம்னா உங்களோட இறைவா உன்னுடைய விருப்பம் என்ன, நான் போய் அந்த பாண்டியனோட ஜுரத்தை தீர்த்து சமணர்களோட வாதிடணுமா, அதுக்கு உன்னுடைய கருத்து என்ன, உன்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டுகிறேன், இறைவனுடைய எண்ணத்தை தெரிஞ்சுட்டு. ஏன்னா இறைவன் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சொல்லுவாள் பழமொழியில், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ஆனால் நம்ம நினைக்கிறது நடக்காது, வேறு எதுவும் நடக்கும். அது மாதிரி இல்லாமல் நம்ம நினைக்கிறது இறைவன் நினைக்கிறதும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது அந்த பெரியவர்களுடைய எண்ணம். அதனால் அவர் போய் சுவாமிகிட்ட கேட்பார், ஒரு பதிகம் பாடுவார், காட்டு மாவுரி அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பதிகம் பாடுவார். அந்த பதிகம் பாடி அப்புறம் இன்னொரு பதிகம் வேத வேள்வியின்னு பாடுவார். ரெண்டு பதிகம் பாடி இறைவனுடைய அருள் பெற்று அதற்கப்புறமா அவர் அரண்மனைக்கு வருவார். அதுதான் இந்த பதிகத்தோடைய பின்னணி. அப்போ அந்த ரெண்டு பதிகம் பாடினாரப்போ அந்த ரெண்டு பதிகத்தில் இந்த இரண்டாவதாக பாடின பதிகமான வேத வேள்விங்கிற பதிகம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிகம். இந்த பதிகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த நிகழ்ச்சிகள் இதெல்லாம் சேக்கிரார் பெரிய புராணத்தில் எப்படி விவரிக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு பதிகத்துக்கு போவோம். முதல் பாட்டு, இரு திறத்தவரும் மன்னன் எதிர்பணிந்து இந்த வெப்பு வருதிறம் புகழி வந்த வள்ளலார் மதுரை நன்ன அருகர்கள் செய்த தீய அனுஷிதம் அதனால் வந்து பெருகியது, இதற்கு தீர்வு பிள்ளையார் அருளே என்று. ரெண்டாவது பாட்டி சேர்த்து படிப்போம், அப்போ தான் நமக்கு பொருள் புரியும். ஏன்னா ரெண்டு கண்டினியூஸாக போகிறது. காயமும் மனமும் மாசு கழுவுதல் செய்யார் செய்யும் மாயமும் இந்த நோயை வளர்ப்பதே, வளர்வன் திங்கள் மேய வேணியற்பால் ஞானம் பெற்றவர் விரும்பி நோக்கில் தீயை பிணியே அன்றி பிறவியும் தீரும் என்றார். இந்த ரெண்டு பாட்டும் அவா மங்கையர்க்கரசியாரும் குலச்சரியாரும் பாண்டிய கூன் பாண்டியன் என்ன சொன்னா அப்படிங்கறத சம்மரி. இரு திறத்தவரும் மன்னன் எதிர்பணிந்து, திறம்னாக்க அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இந்த இடத்துல உரைகளில் கொடுக்குற அர்த்தம் என்னன்னாக்க, குலச்சிரியாரும் மங்கையரக்கரசியாரும் ரெண்டு சைடில் இல்லை, ரெண்டு ஆப்போசிட் டீம்ஸில், ரெண்டு வெவ்வேறு நிலையில் இல்லைவா. ரெண்டு பேரும் சைவர்கள் தான், ரெண்டு பேரும் சிவ பக்தர்கள் தான். ஆனால் ஒருத்தர் மனைவி, இன்னொருத்தர் மந்திரி. அதனால் மனைவிக்கு உண்டான கடமைகள் அது வேற, மந்திரிக்கு உண்டான கடமைகள் வேற. அதனால் ரெண்டு விதமான நிலையில் இருக்காவா, மனைவிங்கிற நிலையில் ஒருத்தர் இருக்கார், மந்திரிங்கிற நிலையில் இன்னொருத்தர் இருக்கார். அதனால் அப்படி அந்த இரு திறத்தவர்னு சொல்லுகிறார், சேர்க்கிறாருன்னு உரையில் விளக்கிறார். அப்படி மங்கையர்க்கரசியார், மனைவியான மங்கையர்க்கரசியாரும் மந்திரியான குலச்சிரியாரும் அந்த ராஜாவை வணங்கி, இந்த வெப்பு வருதிரம் புகழி வந்த வள்ளலார் மதுரை நன்ன அறுவர் செய்து தீய அனுஷிதம் அதனால் வந்து பெருகியது அப்படிங்கிறார். அதாவது இந்த வெப்பு வருதிரம், திறம்னாக்க பல அர்த்தம் இருக்குன்னா, அதில் ஒரு அர்த்தம் காரணம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இயல்பு அப்படின்னு அர்த்தம் இருக்கு, இந்த மாதிரி பல அர்த்தங்கள் இருக்கு. இந்த வெப்பு வரிதிரம், இந்த ஜுரம் வந்த விஷயம் என்னன்னா, இந்த ஜுரம் வந்த காரணம் என்னன்னாக்க, புகழி வந்த வள்ளலார் மதுரை நன்ன, புகழியில் அவதாரம் செய்த வள்ளலாகிய திருஞான சம்பந்தர் மதுரை நன்ன மதுரைக்கு வந்தப்போ அருகர்கள் செய்த, இந்த சமணர்கள்லாம் செஞ்ச தீய அனுசிதம், இந்த கொடிய அபச்சாரம், கொடிய பாவம், அதனால வந்து பெருகியது, அதனால உங்களுக்கு இந்த ஜுரம் வந்து மேலும் மேலும் பெருகுகின்றது. இதற்கு தீர்வு பிள்ளையார் அருளே. இதுக்கு இது எப்படி இந்த ஜுரத்தை போக்குறது அப்படின்னாக்க, அந்த ஞான பிள்ளையாராகிய திருஞான சம்பந்தர் வந்து அவருடைய அருள்னால தான் இது தீரும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு அது மட்டுமல்லாமல் கூட இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான், காயமும் மனமும் மாசு கழுவுதல் செய்யார் செய்யும் மாயமும் இந்த நோயை வளர்ப்பதே. காயம்னாக்க உடம்பு, காயமே இது பொய்யாடான்னு அந்த காலத்தில் பழமொழி மாதிரி சொல்லுவா. காயம்னாக்க உடம்பு, மனம்னா மனசு. காயமும் மனமும் மாசு கழுவுதல் செய்யார், மாசுன்னா அழுக்கு, கழுவுதல் செய்யறனா தூய்மைப்படுத்த, நீக்கி தூய்மைப்படுத்தி கொள்ளாதவர்கள். இது சமணர்கள சொல்றார் அவர். உடம்பையும் மனசையும், உடம்புல இருக்கிற அழுக்கையும் மனசில் இருக்கிற அழுக்கையும் அவர்கள் தூய்மை செய்வது கிடையாது அப்படிங்கிறார். அது நம்ம முன்னாடி மற்ற பாடல்களில் பார்த்துருக்கோம். சமணர்கள் அந்த காலத்து வழக்கம் குளிக்க மாட்டான் அந்த சமண துறவிகள்லாம், ஏன்னா குளிச்சாக உடம்பில் இருக்கிற கிருமிகள்லாம் செத்து போயிடும், அந்த கிருமிகளுக்கெல்லாம் துன்பம் தரக்கூடாது அப்படின்னு குளிக்க மாட்டான், பல்லு தேய்க்க மாட்டான். இது மாதிரி அவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் தேவாரத்தில் அங்கங்கே சொல்லுவார் சம்பந்தர். அதனால் உடம்பில் இருக்கிற அழுக்க அவள் நீக்க மாட்டான், குளிக்கிறது கிடையாது, பல் தேய்க்கிறது கிடையாது, இப்படிலாம் பண்ண மாட்டான். அதனால் காயம் மாசு கழுவுதல் செய்ய மாட்டார், குளிக்க மாட்டார். மனமும் மாசு கழுவுதல் செய்யார், அவர்கள் மனசுலையும் நிறைய அழுக்கு வச்சுட்டுருக்கா, தூய மனசு கிடையாது. அதனால் இப்படி உள்ளும் புறமும் அழுக்கு உடைய இந்த சமணர்கள் செய்கின்ற மாயமும் இந்த நோயை வளர்ப்பதே. மாயம்னா வஞ்சனை, மந்திர தந்திரங்கள்லாம் பண்ணுறாங்க, மாயம் பண்ணிட்டாங்கிறோமே, இந்த இடத்துல வஞ்சம்னு அர்த்தம். அது என்ன வஞ்சம், அப்படி தங்களுடைய ராஜாட்ட ஒன்று சொல்லி அங்கே போய் தங்களுடைய ஆட்சியை நிலைபிச்சுக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணிட்டு, இப்போ இந்த ஜுரம் வந்து தங்களுடைய பாவத்தின் விளைவுன்னு ராஜாட்ட சொல்லாமல் ஏதோ மந்திரம் பண்ணுற மாதிரி, தந்திரம் பண்ணுற மாதிரி, எதெல்லாம் பண்ணுற மாதிரி, போக்குற மாதிரி ஏதோ நடிச்சுட்டுருக்காள் ஒழிய அவர்களால் முடியல. இது மாதிரி பல வஞ்சனை செய்கிறார்கள், அதுவும் இந்த நோயை வளர்ப்பதே, அதனால் இந்த ஜுரமானது அதிகரிக்கின்றது. வளர் வெண் திங்கள் மேய வேணியார்பால் ஞானம் பெற்றவர் விரும்பி நோக்கில் தீய இப்பிணியே அன்றி பிறவியும் தீரும் என்றார். இந்த வளர் வெண் திங்கள் மேய வேணியர், அது சிவருமா, வளர்கின்ற வெண்மையான சந்திரனை அணிந்த ஜடாதாரி, வேணின்னா ஜடை. அப்படி இந்த இளவெண் பிறைச்சந்திரனை சூடிய சடையை உடைய சிவருமானுடம் ஞானம் பெற்றவர், சிவருமான்கிட்ட ஞானம் பெற்றவராகிய திருஞான சம்பந்தர் விரும்பி நோக்கி அவர் உங்களை அன்போட பார்த்தாக்க, தீய இப்பிணியே அன்றி பிறவியும் தீரும் என்றார். இந்த கொடிய இந்த ஜுரம் இருக்கே, இந்த ஜுரம் மட்டுமல்லாமல் நம்மளுடைய பிறவிப்பிணியும் தீர்ந்து போகும் அப்படிங்கிற அவர் ரெண்டு பேரும். பிறவியும் தீரும்னா இந்த பிறவிப்பிணி, இனிமேல் நமக்கு வினைகள்லாம் தீந்தி போயிடும், அவர் அவருடைய அருள் நோக்கினால நம்ம வினைகள்லாம் தீந்தி போயிடும், நமக்கு அதுக்கப்புறம் பிறவிகளும் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். இந்த அருள் நோக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம நிறைய படிச்சிருப்போம். இது மாதிரி மகான்கள் நமக்கு அருள் புரியிறப்ப நம்ம ஸ்பர்ஷ தீட்சை, நயன தீட்சை அப்படிலாம் சொல்லுவேன். தொட்டு அருள் புரியிறது, கண்ணால் பார்த்து அருள் புரியிறது, மனசால் நினைச்சு அருள் புரியலாம். அது மாதிரி இந்த அருள் நோக்க விரும்பி நோக்கினாக்க அவருடைய அருட்பார்வை உங்கள் மேலே பட்டதுன்னா உங்களுக்கு எல்லா பிணிகளும் நீங்கும் அப்படின்னு அந்த குலச்சரியாரும் மங்கையர்கரிசியாரும் கூன் பாண்டியன் சொல்கிறான். இதுதான் இந்த ரெண்டு பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்போ அடுத்த பாட்டுக்கு போவோம். இப்படி இவ சொன்னதும் என்ன நடக்கிறதுன்னு சொல்கிறார் சேக்கிழர். மீனவன் செவியினோடு மையுணர்வு அளிப்போர் கூற ஞானசம்பந்தர் என்னும் நாமமந்திரமும் செல்ல ஆனபோது அயர்வு தன்னை அகன்றிட அமணராகும் மானமில் அவரை பார்த்து மாற்றமொன்று உரைக்கலுற்றான். மீனவன் அப்படின்னாக்க பாண்டியன். முன்னாடி நம்ம போன பதிகத்திலே பார்த்துருக்கோம், பாண்டியன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பல சினனிம்ஸ் இருக்குது. அதில் மீனவன் அப்படிங்கிறது ஒரு சினனிம் பாண்டியனுங்கிறதுக்கு. ஏன்னா அவர்களுக்கு மீன் கொடி இருக்கும், பாண்டிய ராஜா பாண்டிய மன்னனுடைய கொடியில் மீன் சின்னம் இருக்கும், அதனால் மீன் கொடி உடையவன் மீனவன். இன்றைக்கி பேச்சில் மீனவன் அப்படின்னாக்க நம்ம கடலோரத்தில் இருந்துட்டு செம்படவர்கள் தான் மீனவர்கள் அப்படிங்கிறோம். இன்றைக்கி மீன் பிடிக்க ஃபிஷர்மன் அப்படிங்கிற இடத்துல, ஆனால் இந்த இடத்துல மீனவன்னாக்க பாண்டிய ராஜா. மீனவன் செவியினோடு மெய்யுணர்வு அளிப்போர் கூற, அந்த மெய்யுணர்வு அளிப்போர்னா நல்ல புத்தி சொல்கிறவர்கள், உணர்வுனாக்க அறிவு, மெய்யுணர்வுன்னா நல்ல அறிவு, உண்மையான அறிவு, நல்ல புத்தி. இந்த இடத்துல அப்படி அவனுக்கு நல்ல புத்தி சொல்கிற மங்கையர்க்கரசியாரும் குலச்சிதையாரும் சொன்னப்போ அவனுடைய அந்த பாண்டிய ராஜாவுடைய காது வழியாக ஞான சம்பந்தர் என்னும் நாம மந்திரமும் செல்ல, அவர்கள் ஞான சம்பந்தர் வந்தாக்க உங்களோட ஜுரம் குணமாகும் அப்படிங்கிறார் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்போ அந்த ஞான சம்பந்தர் அப்படிங்கிற திருப்பெயரானது ராஜாவோட காதுக்குள்ள நுழைஞ்சுது. அதான் ஞான சம்பந்தர் என்னும் நாம மந்திரமும் செல்ல, நாமம் செல்லனாக்க அவருடைய பேர் அவன் காதில் நுழைஞ்சதுன்னு அர்த்தம். நாம மந்திரமும் செல்ல அப்படிங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம், மந்திரம்னா என்னன்னு நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அது நம்ம அந்த மந்திரம்னா யார் அதை மந்திரத்தை நினைக்கிறார்களோ மன்னனம் செய்கிறார்களோ அவர்களை காப்பது, அது ஜபிப்பவர்களை காப்பது மந்திரம். அதனால ஞான சம்பந்தங்கிற ஒரு மந்திரம் அப்படிங்கிற இந்த பாட்டில். அது என்ன ஞான சம்பந்தங்கிற மந்திரம், அஞ்சு எழுத்து மந்திரம் நமக்கு தெரியும், நமசிவாய, அது பஞ்சாட்சரம். இந்த அடியார்களுடைய பெயர் வந்து நாம பஞ்சாட்சரம் அப்படின்பா, அது இறைவனுடைய பெயர் மாதிரி இதுவும் நன்மை செய்யும். அதுக்கு அவ ரொம்ப அழகாக இதுவும் சொல்லுவா, ஞான சம்பந்தர் அதில் அஞ்சு எழுத்து தான் இருக்கு பாருங்கோ, நாவுக்கரசர் அதுலேயும் அஞ்சு எழுத்து, நம்பி ஆரூரர் அதுலேயும் அஞ்சு எழுத்து அப்படின்னு இந்த பெயர்கள் எல்லாமே ஐந்து எழுத்துக்களாக அமைந்த பெயர்களாக இருக்கு. இதனால் இது நாம பஞ்சாட்சரம் அப்படின்பா, அது இங்கே நாம மந்திரம்னு இங்கே சொல்கிறார் அவர். ஞான சம்பந்தனுக்கிற நாமமாகிய மந்திரம் அவன் காது வழியாக நுழையிறது. அப்படி அந்த ஞான சம்பந்தனுக்கிற பேரை கேட்ட அளவுலேயே அவனுடைய ரொம்ப படுத்த படுக்கையே அப்படியே ஜுரத்தில் கண்ணை சொருகின்ற அப்படியே கிடக்காம, ஆனால் இந்த ஞான சம்பந்தனுக்கிற பேரை கேட்டது கொஞ்சம் அவனுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு தெம்பு வருது. ஆனபோது அப்படி அந்த காதில் அவர் பேர் விழுந்ததும் அயர்வு தன்னை அகன்றிட, கொஞ்சம் இந்த கொஞ்சம் தெம்பு வந்தது, அயர்வு போச்சுனாக்க தெம்பு வரும், தெம்பு இல்லைன்னா அயர்ந்து போயிருப்போம். அந்த அயர்வு கொஞ்சம் அகன்று போக அமணராகும் மானமில் அவரை பார்த்து மாற்றம் ஒன்று உரைக்கலுற்றான். இந்த அமணராகும் மானமில் அவர், மானம் அப்படின்னாக்க பெருமைன்னு அர்த்தம் இல்லையா, அவமானம் ஆயிடுத்துன்னு அர்த்தம், நம்மளுடைய பெருமை போயிடுத்துன்னு அர்த்தம். மானம்னா பெருமை, அவமானம்ங்கிறது அதுக்கு எதிர்ப்பதம். அப்படி அமணர்களாகிய மானம் இல்லாதவர்களை, அதாவது பெருமை இல்லாதவர்களை பார்த்து, அப்படி அவர்களை பார்த்து பார்த்து விட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பார்த்து மாற்றம் ஒன்று உரைக்கல் உற்றான். மாற்றம்னா பதில், மறுமொழி. ராஜா பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் ராஜா இந்த குலச்சரியாரும் அங்கே இருக்கிற சார் ராஜாட்ட வந்து இந்த முன்னாடி சொன்ன ரெண்டு பாட்டில் இருந்தாலும் சொல்கிற அதை கேட்டதும் ராஜா கொஞ்சம் யோசிக்கிறான். அப்படி அந்த ஒரு பக்கம் திரும்பி அப்படி இந்த சமணர்கள்லாம் பார்க்குறான். அப்புறமா பார்த்துட்டு குலச்சிரியாருக்கும் மங்கையர்க்கரசியாருக்கும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அவன் என்ன பதில் சொல்றான் அப்படிங்கிறது அடுத்த ரெண்டு பாட்டுல பார்ப்போம். அடுத்த பாட்டுக்கு போவோம். மன்னவன் அவரை நோக்கி, மற்ற இவர் செய்கை எல்லாம் இன்னவாறு எய்தும் நோய்க்கே ஏதுவாயின என்று எண்ணி, மன்னிய சைவ நீதி மாமரை சிறுவர் வந்தால் அன்னவர் அருளால் இந்நோய் அகலுமேல் அறிவேன் என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்னவன் அவரை நோக்கி, யாரை பார்த்து? குலச்சிறையாரையும் மங்கையரசியாரையும் பார்த்து, மற்ற இவர் செய்கையெல்லாம் இன்னவாறு எய்தும் நோய்க்கே ஏதுவாயின என்று எண்ணி. முன்னாடி எங்க சமணர்களை பார்த்தான் இல்லையா, பார்த்துட்டு அப்புறம் மங்கை இருக்கிற சாட்டையும் குலசராட்டையும் சொல்லறான். அப்படி சொல்றதுக்கு அவன் மனசுல என்ன எண்ணினான்னு சேர்க்கிற சொல்றாரு. அந்த மற்றவர் செய்கை எல்லாம் இன்னவாறு எய்தும் நோய்க்க ஏதுவாயின அப்படின்னு அவன் சொல்லல, என்று எண்ணி. இந்த சமணர்கள் செய்யற செயலெல்லாம் இப்படி வந்து அடைந்திருக்கிற இந்த வியாதிக்கே காரணமாயின அப்படின்னு மனசுல எண்ணிக்கொண்டு, ஏது அப்படின்னா காரணம், எய்தும் நோய்னா இன்னவாறு எய்தும் நோய்க்கே அப்படின்னா இப்படி வந்து சேர்ந்திருக்கிற இந்த ஜுரமாகிய இந்த வியாதிக்கே காரணமாயின எது? இந்த சமணர்களுடைய செயல்கள் எல்லாம். சமணர்கள் போய் தீ மூட்டி இருக்காட்டா இந்த ராஜாவுக்கு இந்த ஜுரம் வந்திருக்குமா? வந்திருக்காது. அதனால இந்த சமணர்கள் செஞ்ச செயல்னால்தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருத்து அப்படின்னு மனசுல எண்ணி குலச்சரியாட்டையும் மங்கிருக்கிறார்ட்டையும் சொல்றான். மன்னிய சைவ நீதி மாமரை சிறுவர் வந்தால் அன்னவர் அருளால் இந்நோய் அகலுமேல் அறிவேன் என்றான். இவன் என்ன, ரெண்டு பேரும் என்ன சொன்னா, சம்பந்தருடைய அருள் நோக்கு பட்டாக்க உங்களோட வியாதி தீர்ந்து குணமாயிடும் அப்படிங்கிறார். இவன் என்ன சொல்றான், இப்ப ராஜா சம்பந்தர் வந்து, சம்பந்தர் இங்க வந்தா அவரோட அருள்னால இந்த வியாதி போயிடுத்துனாக்க நீங்க சொல்றது உண்மைன்னு நான் புரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிறான். அதுதான் அதோட பொருள். மன்னிய சைவ நீதி மாமரை சிறுவர் வந்தால், இந்த மன்னிய சைவ நீதி மாமரை சிறுவர் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து திருஞான சம்பந்தர் அப்படின்னு அர்த்தம். மன்னியன நிலை பெற்ற, சைவ நீதினா இந்த சைவ நெறியாகிய சைவ சமயம், அதில் ஸ்தாபித்த, அதில் நிலைநாட்டிய, அதில் ஒழுகுகின்ற மாமரை சிறுவர், இந்த பெரிய சிறந்த வேதங்களை அறிந்த திருஞான சம்பந்தர் இங்க வந்தாக்க அன்னவர் அருளால் இந்நோய் அகலுமேல், அப்படி அவருங்க வந்தாக்க அவரோட அருள்னால இந்த வியாதியானது குணமாகும்னாக்க, குணமாச்சுன்னாக்க அறிவேன், அப்ப நான் தெரிஞ்சுக்குவேன், அப்ப நான் உணர்வேன் அப்படிங்கிறான். இதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இல்லை, அவன் ரெண்டு சந்தேகம் அவனுக்கு இருக்கு இல்லையா. அவர் வந்து இங்க தீர்த்து விட்டால் தெரிஞ்சுக்கோன்னு சொல்ல, அவர் முதல்ல அவர் இங்க வந்தால் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அவர் இங்க வருவார்னாக்க, அவர் இங்கே வந்தாக்க அவரால் அவரோட அவரால் இந்த குண நோயை தீர்க்க முடிஞ்சதுனாக்க நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிறான். அடுத்த பாட்டுக்கு போவோம். என்று முன் கூறி பின்னும் யான் உற்ற பிணியை தீர்த்து வென்றவர் பக்கம் சேர்வன் விறகு உண்டேல் அழையும் என்ன? அன்று அவர் உவகை பொங்கி ஆர்வத்தால் அணையை நோக்கி சென்ற நீர் வெள்ளம் போலும் காதல் வெள்ளத்தில் செல்வார். அந்த ராஜா, பாண்டியராஜா, முதல்ல அவர் வந்தாக்க அவரோட அருள்னால இந்த வியாதி குணமாச்சுன்னா நான் உண்மையை தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிறான். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் வேற என்ன சொல்றான்? என்று முன் கூறி அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு பின்னும், பின்னும்னா ஃபர்தர், மேலும், யான் உற்ற பிணியை தீர்த்து வென்றவர் பக்கம் சேர்வன், என்னோட எனக்கு வந்து சேர்ந்திருக்கிற இந்த ஜுரம் இருக்கே, இவர் ரெண்டு சமணர்கள் இருக்கா, சம்பந்தர் வருவார், அப்படி சம்பந்தர் வந்து இவர் ரெண்டு பேருக்குள்ள யார் என்னோட ஜுரத்தை தீக்கிறான்னு நான் பார்ப்பேன், அப்படி யார் என் ஜுரத்தை தீக்கிறாளோ அப்படி தீர்த்து ஜெயிக்கிறவா பக்கத்தில் நான் சேருவேன். ஏன்னா அவன் சமணனாக இருக்கான் இது வரைக்கும். இப்போ அவன் சொல்கிறான், இவன் சமணர்களால் என்னோட ஜுரத்தை குணமாக்க முடியல, இவ்வளோ இவ்வளோ முயற்சி பண்ணிருக்கா, இப்போ சம்பந்தர் வந்து என் ஜுரம் குணமாச்சுனாக்க யாருக்கு வெற்றி? சம்பந்தருக்கு வெற்றி. அப்படி என் ஜுரத்தை யார் குணமாக்குற? சம்பந்தர குணமாக்கல, இல்லை சமணர்களே குணமாக்கிட்டா அப்படின்னா சம்பந்தர் சமணர் தான் இருப்பேன் அப்படின்னா, யார் என்னோட ஜுரத்தை குணமாக்குறாளோ அவள் பக்கத்தில் நான் சேர்ந்துடுவேன், அவளுடைய மதத்தில் அவளுடைய சமயத்தில் நான் இருப்பேன் அப்படிங்கிறான். இந்த போட்டியெல்லாம் அப்படி தானே, ஒரு போட்டினா அதில் ஜெயிக்கிறவா பக்கம் நான் சேருவேன் அப்படிங்கிறான். விறகு உண்டேல் அழையும் என்ன? விறகு அப்படின்னா சில அர்த்தங்கள் உண்டு, இந்த இடத்துல வழி அப்படி உபாயம்னு வச்சுக்கலாம். விறகு உண்டேல் அழையும், அப்படி உபாயம் இருக்குன்னா அவர் அழையுங்கோ, அவர் அவருக்கு இங்கே வரவழிக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியும்னா அவர் இங்கே வரவழிங்கோ அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இப்ப ராஜா இதுக்கு விறகு உண்டில், இப்ப ராஜா வந்து அவரை இங்க அழையுங்கள்னு சொல்லலாம் இல்லையா, ராஜா தானே அவன், அவரை இங்க அழையுங்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, ஆனா முடியும்னா அவரை இங்க கூப்பிடுங்கோ அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் பாண்டிய நாட்டு பிரஜை இல்லை, அவர் சோழ நாட்டில் வந்திருக்கார் ஒன்று, ரெண்டாவது அவர் அதிதி இல்லையா, பாண்டிய நாட்டுக்கு அவர் அதிதியாக வந்திருக்கார், அவரை வந்து கமாண்ட் பண்ண முடியாது, ரெண்டாவது அவருடைய மடத்தில் இந்த சமணர்கள்லாம் அப்படி தீயெல்லாம் முட்டி கொல்ல பார்த்துருக்கான், இந்த சமணர்கள் கொல்ல பார்த்துருக்கான். அப்படிப்பட்ட சமணர்கள் இருக்கிற கூட்டத்துக்கு அவர் ஒருவாரா, அவருக்கு பாதுகாப்பு இருக்குமோ இருக்காதெல்லாம் அவர் மனசில் எண்ணங்கள் இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கிறப்ப அவருக்கு வருவாரா, அது மட்டும் இல்லாமல் நான் சமணனாக இருக்கிற ஒரு மன்னன் கூப்பிட்டான்னு அவர் வருவாரா, இது மாதிரி பல விதமான எண்ணங்களும் மனசில் ஓடி இருக்கும். அதனால் அவரை இங்கே வரவழிக்க முடியும்னா குடுன்னு வாங்கோ அப்படின்னு அவர் சொல்கிறான். அப்படின்னு அந்த ராஜா சொன்னதும் குலச்சிரியாருக்கும் மங்கையரக்கரசியாருக்கும் உள்ளத்தில் சந்தோஷம் பொங்குறது. ஏன்னா ராஜா உத்தரவாயிட்டப்போ அவரை கூட்டுனு வாங்கணும் ராஜா சொல்லிட்டான், இல்லை ராஜா சொல்லாமல் அவர் கூட்டுனு வர்றது கஷ்டம் முடியாது, அதனால் ராஜாவே அவரை கூட்டுனு வாங்கணும்னு உத்தரவு கொடுத்துட்டான். உடனே அவர் ரெண்டு பேருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. அன்று அவர் உவகை பொங்கி, உள்ளத்துக்குள்ளே சந்தோஷம் பொங்கி வழியிறது, உவகைனா சந்தோஷம், அப்படி சந்தோஷம் பொங்கி வழியிறது ஆர்வத்தால். அப்படின்னா ஆர்வம்னா அன்பு, இப்போ இன்றைக்கி தமிழில் ஆர்வம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத அர்த்தந்தான் இருக்குது, ஆர்வத்தோடு வேலை செஞ்சால் அப்படின்னா ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக வேலை செஞ்சால் அப்படின்னு, ஆனால் பழைய தமிழில் ஆர்வம்னாக்க இது மாதிரி அன்பு அப்படிங்கிறது இருக்கும். அப்படி அந்த அன்போட அணையை நோக்கி சென்ற நீர் வெள்ளம் போலும், இந்த வெள்ளம் இருக்கே வெள்ளத்துக்கு நதி, நதிக்கு நடுப்புற ஒரு அணை கட்டி வச்சுருப்போம் அந்த காலத்துலலாம் இல்லையா, இது ஒரு வெள்ளம், வெள்ளம் மெதுவாக இருக்கிற மட்டும் ஓரளவு இருக்கிற மட்டும் அந்த அணையை வந்து வெள்ளத்தை தடுக்கும், ஆனால் வெள்ளம் ரொம்ப பெருகி எடுத்துனாக்க அந்த அணையால் தடுக்க முடியாது, அப்போ அணையை உடஞ்சி போய் வெள்ளம் ஓடும். நம்ம இப்போ கூட பார்க்குறோம் சில இடங்களில் அணை உடஞ்சி போயிடுறது, பெரிய எக்கச்சக்கமாக மழை பெஞ்சதுன்னா வெள்ளம் பெருகி அணையை உடைக்கிறது இப்போவும் நடக்கிறது அப்பப்போ. அதனால் அப்படி ஆர்வத்தால் அப்படி அந்த உள்ளத்துக்குள்ளே சந்தோஷம் பொங்கி அப்படியே அணையை உடைச்சின்னு போகிற வெள்ளம் போல காதல் வெள்ளத்தில் செல்வார். அவர்கள் காதல் அன்புங்கிற வெள்ளம் அவரை அடிச்சுன்னு போகிறது அவளை, அந்த அன்பு வெள்ளத்தில், அன்பு வெள்ளம் பொங்க அன்பு வெள்ளத்தில் அவர்கள் மேந்து கொண்டு திருஞான சம்பந்தரை போய் பார்க்கிறார்கள், அவரை பார்க்கறதுக்காக போகிறார்கள். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். நோக்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இல்லை, அணையை அணையை நோக்கி சென்ற நீர் வெள்ளம் போலும் அப்படின்னு ஒரு உவமை இருக்குது. நூக்குதல்னாக்க அப்படி தள்ளிட்டு போகிறது, உடச்சிட்டு போகிறது, தள்ளி அழிச்சிட்டு போகிறது, அது மாதிரி அணையை உடச்சின்னு போகிறது, அணையை தள்ளிட்டு போகிறது. ஏன்னா இந்த நூக்கு அப்படிங்கிற வார்த்தை திருநாவுக்கரசரை கல்லில் கட்டி கடலில் போடுவாள், அப்போ அந்த வார்த்தை வரும், அந்த ஒரு பாட்டில் சொல்லுவார் அவர் இல்லையா, அந்த நூக்க என் வாக்கினால் நெல்லு நீள் வயல் நீலக்குடி அரண் நல்ல நாமம் நவிற்று உயிஞ்ச நன்றே அப்படிம்பர், அந்த ஒல்லை நீர் புக நூக்க அப்படின்னு வரும் அந்த பாட்டில். தேவாரசா திருக்குறுந்தொகையில் அஞ்சாம் திருமுறையில் இந்த அப்பர் தேவாரத்தில் ஒரு பாட்டில் வரும் அது திருநீலக்குடின்னு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா நூக்கன்னா தள்ளுறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இங்கே அழிக்கிறது உடைக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த இடத்துல அணையை நோக்கி அணையை தள்ளிட்டு போகிறது, அப்படியே அணையை உடச்சின்னு போகிறதா வெள்ளம் போல அன்பு வெள்ளத்தில் அவர்கள் சமுத்திரம் நோக்கி விரைந்து சென்றார்கள் அப்படின்னு அர்த்தம். இதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டுக்கு போவோம். இதுக்கப்புறம் நான் ஒரு 10 பாட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா பெரிய புராணத்தில் இதெல்லாம் ரொம்ப விளக்கமாக இருக்குது, நம்ம அவ்வளோ பாட்டையும் நம்ம இதில் பார்த்தா ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால சில பாடல்கள் மட்டும் தான் பார்க்குறோம். அப்புறமா இவர் சம்பந்த இது குலச்சிரையாரும் மங்கையர்க்கரசியாரும் திருஞான சம்பந்தம் தங்கியிருக்கிற மடத்துக்கு போய் சேர்றா, அங்கே போய் அவரை பார்த்து அவரை வணங்கி இங்கே நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் சொல்கிறா. இப்படிலாம் சொல்லிவிட்டும் இது மாதிரி ஜுரம் வந்துடுத்து, ஏன்னா ராஜாவுக்கு ஜுரம் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் அவள் பார்க்க போகிறா, இது மாதிரி திடீர்னு ராஜாவுக்கு ரொம்ப ஜுரம் வந்துடுத்து, அந்த ஜுரத்தை வைத்தியத்தை மந்திரத்தாலும் தீர்க்க முடியல, மருந்துகளாலும் தீர்க்க முடியல, இன்னும் பண்ண முடியல, சமணர்கள் என்னென்னலாம் பண்ணி பார்க்குறா ஒன்றும் தீரமாட்டேங்கிறது, இது நீங்கள் வந்தேன்னாக்க அவரை சமணர்களை அவரை குணப்படுத்தி சமணர்களை வாதில் வென்று சைவத்தை நிலைநாட்டுங்கோ அப்படின்னு வேண்டுகிறார்கள். அப்போ அவர்களுக்கு திருஞான சம்பந்தர் சொல்ற பதில் இது என்று அவர் உரைத்த போதில், சாரி அதுக்கு முன்னாடி சொல்ல வந்தது, அவ சொன்னதுல சம்மரி அது கடைசியா சொல்ற, வெய்ய தொழில் அமன் குண்டர் விளைக்க வரும் வெதுப்பு அவர்தாம் செய்யும் மதி மாயைகளால் தீராமை தீப்பிணியால் மையலுறும் மன்னவன் முன் மற்றவரை வென்று அருளில் உயிம் எமது உயிரும் அவன் உயிரும் என உரைத்தார்கள். அவளுடைய எல்லாத்தையும் சொல்லிட்டு அவளுடைய வேண்டுகோள் சம்பந்தர்கிட்ட, சம்பந்தர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறா, விண்ணப்பிக்கிறா சம்பந்தர்கிட்ட, நீங்க வந்து இது மாதிரி பண்ணணும். என்ன சொல்றா, வெய்ய தொழில் அமன் குண்டர் விளைக்க வரும் வெதுப்பு அவர்தாம் செய்யும் மதி மாயைகளால் தீராமை தீப்பிணியால் மையல் உறும் மன்னவன் முன் மற்ற அவரை வென்று அருளில் உய்யும் எமது உயிரும் அவன் உயிரும் என உரைத்தார். இந்த வெய்ய தொழில் அமன் குண்டர். அமன் அப்படின்னா சமணர்கள், குண்டர் அப்படின்னாக்க ரொம்ப கீழ்மையானவர்கள், ரொம்ப ரொம்ப மோசமானவர்கள் அர்த்தம். இன்னைக்கு குண்டன்னா ரவுடி அப்படிங்கிற ஒரு இதில் இந்தியாவில் புழக்கத்தில் இருக்கு, தமிழ்நாட்டிலலாம் ரவுடி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் குண்டன் அப்படின்னாக்க ரொம்ப தீய குணமுடையவன், ரொம்ப மோசமானவன். அப்படி இருக்கிறவர்கள் ரவுடிகளாக இருக்க அது வேறு பக்கம். ஆனால் இந்த பாட்டில் அதான் அர்த்தம், கீழ்மையுடையவர்கள்னு அர்த்தம். வெய்ய தொழில், வெய்யனா கொடிய, தொழில் அப்படின்னா செயல், ரொம்ப கொடிய செயல்கள் செய்கின்ற இந்த கீழ்மக்களாகிய அமணர்கள் சமணர்கள் விளைக்க அவர்கள் செய்த செயலினால வரும் வெதுப்பு, இப்படி வந்தடைந்த ஜுரமானது, வெதுப்புனா ஜுரம், ஜுரம் அவர் தாம் செய்யும் மதி மாயைகளால் தீராமை. இந்த பாண்டியனுக்கு வந்த ஜுரம் இருக்கே அது இந்த கொடிய செயல் செய்கின்ற கீழ்மையான சமணர்கள் செய்யறதுனால வந்த ஜுரம் அது. அந்த ஜுரம் அந்த சமணர்களால அவர்கள் செய்கின்ற மதி மாயைகளால், மதி மாயினாக்க மதியினாக்க உபாயம் இல்லையா, இந்த இந்த மூலிகை கஷாயம் பண்ணி குடிப்போம், இல்லை அந்த குளிகையை தடவு களிம்ப தடவுவோம், இப்படிலாம் பண்ணிருப்பா இந்த மந்த, அதெல்லாம் வைத்திய மதியனா நம்மளால் செய்யக்கூடிய செயல்கள். மாயைனாக்க மந்திர தந்திரங்கள்லாம் இருக்கு, இந்த மந்திரத்தை சொல்றது, அந்த இது ஜபத்தை பண்ணுறது, அது மாதிரிலாம் பண்ணுறது. அப்படி அவர்கள் செய்கிற மதி மாயைகளால் தீராமை, அதனால் அது போகலை. அப்படி போகாததுனால தீப்பிணியால் மயலுறும் மன்னவன், தீப்பிணினா இந்த ஜுரம், கொடிய தீய பிணின்னு எடுத்துக்கலாம், கொடிய ஜுரம் ஜுரமானது, இந்த ஜுரமானது இந்த ஜுரத்தினால மயலுறும் மன்னவன் முன். அப்படி ரொம்ப மையல்னா மயக்கம்னு அர்த்தம், அவன் அப்படியே நினைவு அப்படியே அரைகுற நினைவில் இருக்கான், அவன் ஒன்றும் அவனால் ஒன்றும் செய்ய முடியல. அப்படி இருக்கிற ராஜாவுக்கு முன்னாடி மற்றவரை வென்றருளில், அவரை வென்றருளில், அவர இந்த சமணர்களை நீங்கள் வாதில் வென்றீர்களானால் உய்யும் எமது உயிரும் அவன் உயிரும் என உரைத்தார்கள். உய்யும் எமது உயிரும் என இவா ரெண்டு பேருக்கும் சைவம் தழைக்கணும்னு அரும்பாடு படுற உள்ளத்துக்குள்ள ஆசை இருக்கு, அதனால சைவம் தழைச்சாக இவர்கள் தழைப்பார்கள். அவன் உயிரும் அந்த ராஜாவோட உயிரும் பிழைக்கும், நாங்களும் பிழைப்போம் ராஜாவும் பிழைப்பான் அப்படின்னு சொல்கிறார்கள். ஏன் தங்களோட உயிரை முதல்ல சொன்னா நம்ம யோசிக்கணும், ராஜா சமணர்கள் பக்கம் இருக்கான், அந்த சமணர்கள் செய்த செயல்னால இவர்களை சமணர்கள்லாம் இவர்களை கொல்ல பார்த்தார்கள், அப்படிப்பட்ட ஒரு தீய எதிர்பக்கத்தில் ஒரு கொடுமை செய்தவன் இருக்கிறப்போ அந்த ராஜாவோட உயிர் பிழைக்கணும்னு சம்பந்தருக்கு இரக்கம் வருமா அப்படின்னு அவளுக்கு முதல்ல ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். அதனால எங் அவன் அவன் இல்லாட்ட நாங்கள் இருக்க மாட்டோம், அதனால நீங்கள் அப்படி வந்தேன்னா நாங்கள் பிழைப்போம் அவனும் பிழைப்பான் அப்படிங்கிற இது அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டு, என்று அவர் உரைத்த போதில் எழில்கொள் பூம்புகலி வேந்தர் ஒன்றும் நீர் அஞ்ச வேண்டா உணர்விலா அமணர் தம்மை இன்று நீர் உவகை எய்த யாவரும் காண வாதில் வென்று மீனவனை வெந்நீரு அணிவிப்பன் விதியால் என்றார் அப்படின்னு அவர் சொன்னதும் அவர்களுக்கு சம்பந்தர் ஒரு பதில் சொல்றார். என்று அவர் உரைத்த போதில் அப்படின்னு அவர்கள் சொன்னதும் மங்கையர்கரசியார் குலச்சிரியார் முன்னாடி சொன்ன பாட்டில் சொன்னதெல்லாம் சொல்றார். அப்படி அவர் ரெண்டு பேரும் சொன்னதை கேட்டதும் என்று அவர் உரைத்த போதில் அப்படி அவர்கள் சொன்னபொழுது எழில் கொள் பூம்புகலி வேந்தர், எழில் அப்படின்னா அழகு, எழில் கொள் அப்படின்னா அழகிய, பூம்புகலினால அழகிய புகழி, அதனால அழகிய சீர்காழியில் அவதரித்த சீர்காழிக்கு தலைவரான திருஞான சம்பந்தர் என்ன சொல்றார், ஒன்றும் நீர் அஞ்ச வேண்டா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னர். சொல்றேன் இல்லையா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ ஒன்றும் கொஞ்சமும் நீ ஒன்றும் கவலை, உனக்கு ஒரு கவலையும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் நீர் அஞ்ச வேண்டா, நீங்க கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம், உணர்வு இலா அமணர் தம்மை இன்று நீர் உவகை எய்த யாவரும் காண வாதில் வென்று மீனவனை வெந்நீரு அணிவிப்பன் விதியால். ரொம்ப ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். உணர்விலா அமணர் தம்மை வென்று அப்படின்னா என்ன அர்த்தம், உணர்வுனா அறிவு அப்படின்னு சொல்றேங்க முன்னாடி, உணர்விலா அமணர்னா இந்த அறிவில்லாத சமணர்கள், அவர்களை வென்று வாதில் வென்று அவர்களை வாதில் வெல்லுவேன் அப்படிங்கிறார். இன்று வாதில் வென்று அவர்களை இன்னைக்கு நான் வாதில வெல்லுவேன், நீர் உவகை எய்த அப்படி வாதில் வெல்லுவது பார்த்தால்தான் நீங்கள் சந்தோஷப்படுவேன், நீங்கள் சந்தோஷப்படும்படியாக யாவரும் காண எல்லாரும் காணும்படியாக எல்லார் முன்னிலையிலையும் உணர்வுல அமணர் தம்மை இன்று வாதில் வெல்வேன் அப்படிங்கிறார். வார்த்தையை இப்படி கொஞ்சம் வச்சுட்டாலும் நமக்கு இந்த ப்ரோஸ் ஆர்டரில் இருக்கும், இன்று நீர் உவகை எய்த நீங்கள் சந்தோஷப்படும்படியாக, யாவரும் காண எல்லாரும் காணும்படியாக, உணர்விலா அமணர் தம்மை வாதில் வென்று, அப்படி அறிவில்லாத சமணர்களை வாதில ஜெயிச்சு, மீனவனை வெண்ணீர் அணிவிப்பன், அந்த பாண்டியனை விபூதி பூச வைப்பேன், விதியால் அப்படின்னா முறைப்படி, இதுதான் இறைவனுடைய ஆணைப்படி அப்படின்னு எடுத்துக்கலாம். விதினா இறைவனுடைய ஆணை, முறை அப்படின்லாம் பல அர்த்தங்கள் இருக்கு. அப்படி அவனுக்கு திருநீர் பூசி வைப்பேன், திருநீர் அணிவிப்பேன் அந்த ராஜ பாண்டிய ராஜாவுக்கு அப்படின்னாரு. ஏன்னா வாதல ஜெயிச்சிட்டாருனாக்க பாண்டியன் யார் ஜெயிப்பாலோ அவ பக்கம் சேருவன்னு சொல்றான் இல்லையா. இவர் போய் வாதல ஜெயிச்சாருனாக்க ஜுவரத்தை போக்குவார், வாதல ஜெயிப்பார். அப்ப பாண்டியன் ஜெயித்தவராகிய சம்பந்தர் பக்கம் சேருவான். அப்படி அவன் சேர்ந்தான்னா சம்பந்தர் கொடுக்குற விபூதியை வாங்கி பூசிக்குவான் அப்படின்னு அந்த பாண்டிய ராஜாவை விபூதி பூச வைப்பேன் இன்னைக்கு, கவலைப்படாதீங்க அப்படிங்கிறார். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டுக்கு போவோம். கானிடை ஆடுவாரை காட்டுமா உரிமுன் பாடி. அதுக்கப்புறம் நான் சில பாடல்களை ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் நம்ம இந்த பாடலுடைய நம்பரை பார்த்தாலும் தெரியும், 734 இருக்கு, அப்புறம் 739 போட்டிருப்பேன். நடுப்புற ஒரு 4 பாட்டு நம்ம இதில் வச்சுக்கல, பெரிய புராணத்தில் படுத்துக்கலாம் அந்த பாடல்கள்லாம் வேணும்னாக்க. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து நேர ராஜாவோட அரண்மனைக்கு போயிடல. அவர் இப்படி இவர்கள்ட்ட பதில் சொல்லிட்டோம், எந்த செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி இறைவனுடைய அருள் வேணும். அதனால மதுரையில் கோவிலுக்கு போறார் சம்பந்தர். கோவிலில் போய் சுவாமிக்கு முன்னாடி நின்று சுவாமியோடைய எண்ணம் என்ன அப்படின்னு வேண்டுகிறார். சுவாமி உன்னுடைய விருப்பம் என்ன, நான் இன்றைக்கி மதுரை பாண்டியனை போய் சம்பந்தரோட வாதிடணுமா, உன்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்குறார் இல்லையா. இப்போ நம்ம ஒரு செயல் செய்யணும்னாக்க நம்ம சூப்பர்வைசர்கிட்ட போய் நம்ம ஒரு பெர்மிஷன் வாங்கிக்குவோம் இல்லையா, இது மாதிரி பண்ணலாமா, இது மாதிரி நான் பண்ணணுமா, என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு. அது மாதிரி அவர் சுவாமிகிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறார். கானிடை ஆடுவாரை காட்டுமா உரிமுன் பாடி, தேனலர் கொன்றையார்தம் திருவுளம் நோக்கி பின்னும், ஊனமில் வேத வேள்வி என்றெடுத்து உரையின் மாலை, மானமில் அமணர் தம்மை வாதில் வென்றழிக்க பாடி. அடுத்தபடி சேர்த்து படிக்கணும். ஆலமே அமுதமாக உண்டு வானவர்க்கு அளித்து, காலனை மார்க்கண்டர்க்கா காய்ந்தனை, அடியேற்கு இன்று ஞாலம் நின் புகழே ஆக வேண்டும், நான் மறைகள் ஏத்தும் சீலமே ஆலவாயில் சிவபெருமானே என்றார். கோயிலில் போய் அவர் என்ன பாடினார் அப்படிங்கிறத இந்த ரெண்டு பாட்டில் சொல்கிறார் சம்பந்தர் சேக்கிழார். கானிடை ஆடுவாரை, கான் அப்படின்னாக்க காடு, இந்த இடத்துல அது சுடுகாடு. கானிடை ஆடுவாரைன்னா சுடுகாட்டில் கூத்தாடுகின்ற சிவபெருமான். அப்படி அந்த சிவபெருமானை பார்த்து காட்டுமா உரி முன் பாடி, காட்டுமா உரி அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பதிகத்தை முதல்ல பாடினார். முன் பாடினா முதல்ல பாடினார், சொன்ன இல்லையா ரெண்டு பதிகம் பாடினார்னு. அதில் முதல் பதிகம் காட்டுமாவுரின்னு ஆரம்பிக்கிற பதிகம். அப்படி காட்டுமாவுரி, காட்டுமாவுரின்னா காட்டில் இருக்கிற யானையின் தோல் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இரு சிவபெருமான் யானை தோலை போத்துன்றாங்க, அது நமக்கு தெரியும். அந்த யானை தோலை போத்த சிவபெருமானேன்னு ஒரு பதிகம் பாடுறார் காட்டுமாவுரின்னு ஆரம்பிச்சு. அதை முதல்ல பாடி தேனலர் கொன்றையார்தம் திருவுளம் நோக்கி. திருவுளம்னாக்க அவருடைய சிவபெருமானுடைய கருத்து. சிவபெருமானுடைய கருத்து என்ன, அவனுடைய சிவபெருமான் நான் என்ன பண்ணணும் நினைக்கிறான் அப்படின்னு கேட்குறேன். தேனலர் கொன்றை, தேன் சொரி விரிகின்ற, தேன் சொரிகின்ற கொன்றைப்பூ. அப்படி தேன் விரிகின்ற கொன்றைப்பூ அணிந்த சிவபெருமான் அவருடைய திருவுளத்தை அறிந்து கொள்வதற்காக காட்டுமாவுரின்னு பாடினர். திருவுளம் நோக்கி பின்னும், அப்புறம் மேலும், அதுக்கப்புறமா ஊனமில் குற்றமில்லா, குற்றமற்ற ஊனமில் அப்படின்னா ஊனம்னா குற்றம், இல்லா இல்லாத குற்றமற்ற வேத வேள்வி என்று எடுத்து, வேத வேள்வின்னு ஆரம்பிக்கிற இன்னொரு பதிகம் வேத வேள்வி என்று எடுத்து, உரையின் மாலை அப்படின்னா உரையின் மாலைன்னா பாமாலை, அந்த பாமாலை பாடுறார். அதுல என்ன சொல்றார், மானம் இல் அமணர் தம்மை வாதில் வென்று அழிக்க பாடி. இந்த மானம் இல்லாத பெருமை இல்லாத இந்த சமணர்களை வாதில் வென்று அழிக்க, வாதில வெல்வதற்காக பாடி. அடுத்த பாட்டுல ஆலமே அமுதமாக உண்டு வானவர்க்கு அளித்து, அழகால விஷத்தையே அமுதம் போல உண்டு தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தானவன் இல்லையா, அது நமக்கு தெரியும். நீலகண்டன் அந்த நமக்கு தெரியும் அந்த கதை. அது முதலடியில் சொல்றார், ஆழகால விஷத்தையே அமுதம் போல உண்டு அமுதத்தை வானவர்களுக்கு கொடுத்த, காலனை மார்க்கண்டர்க்கா காய்ந்தனை, மார்க்கண்டேயருக்காக காலனை உதச்ச அப்படிப்பட்ட சிவருமானே, அடியேற்கு இன்று ஞாலம் நின் புகழே ஆக வேண்டும். எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, என்னுடைய விருப்பம் என்னன்னா, இந்த உலகத்துல உன் புகழே பரவ வேண்டும், ஞாலம் நின் புகழே ஆக வேண்டும், இந்த உலகம் முழுக்க உன் புகழே பரவ வேண்டும், மறைகள் ஏத்தும் சீலமே, வேதங்களெல்லாம் துதிக்கின்ற தன்மை உடையவனே, பெருமை உடையவனே, ஆலவாயில் சிவருமானே, திருவாலவாய்ங்கிற இந்த கோயில உரைகின்ற சிவருமானே அப்படின்னு பாடினார். என்ன என்ன, ஆலமே அமுதமாக உண்டு வானவர்கள் விஷத்த நீலகண்டனே, காலகாலனே, வேதநாயகனே, ஆலவாயில் இருக்கிற சிவருமானே, இந்த உலகம் முழுக்க உன் புகழே பரவ வேண்டும், இதுதான் எனக்கு இன்று நான் வேண்டுகின்ற அருள் அப்படின்னு பாடுற இந்த ரெண்டு பாட்டு, இதுதான் நேரடியான பொருள். இந்த ரெண்டு பாட்டு, இந்த பாட்டெல்லாம் பாடினதும், இந்த பதிகங்கள்லாம் பாடினதும் அவருக்கு உள்ளத்துக்குள்ள சிவருமான உணர்த்தறான். பாண்டிய அரண்மனைக்கு போய் வாது பண்ணு அப்படின்னு உணர்த்தறான் சிவருமான் உள்ளத்துல. அப்புறமா அவர் அங்கேருந்து கோயிலேருந்து கிளம்பி அரண்மனைக்கு போறார். அதான் இந்த நிகழ்ச்சி பதிகத்தோட பாடல்களை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்